அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் அறவாழி இளம்பிரதி. காம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நாட்டின் தலைவராக கடந்த 22 ஆண்டுகளாக பதவி வகித்த யாக்யா ஜமே தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அலியு முமார் நிஜாய் அறிவித்துள்ளார்.
Having received 263,515 votes,
காம்பியாவின் முக்கிய எதிர்க்கட்சி வேட்பாளரான அடாமா பாரோ சுமார் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தல் முடிவு குறித்து இதுவரை யாக்யா ஜாமேவிடமிருந்து எந்த கருத்தும் வெளிவரவில்லை. முன்னர் கடவுள் விருப்பப்பட்டால் தன்னால் 1 பில்லியன் ஆண்டுகள் கூட ஆட்சி செய்ய முடியும் என்று ஜாமே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் வேலையில்லா சதவீதம் 9 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 4.6% குறைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மாதம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் சுமார் 178,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவார் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுவதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியா அரசோடு எட்டப்பட்டுள்ள சமீபத்திய ஒப்பந்தத்தால் தலைநகரான டமாஸ்கஸின் ஒரு புறநகரில் உள்ள 100 கிளர்ச்சியாளர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் பேருந்துகளில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அல்தாலிலிருந்து 400 ஆயுதப்படையினரும் அவர்களின் குடும்பத்தினரும் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் இட்லிப் மாகாணத்திற்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை நல்லிணக்க ஒப்பந்தங்களாக அரசு விவரித்திருக்கும் நிலையில் பின்னடைவான ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கும் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக கிளர்ச்சியாளர்கள் இதனை பார்க்கின்றனர். அதிபர் அசாத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த கிளர்ச்சியாளர்களை டமாஸ்கஸை சுற்றியிருக்கும் பகுதிகளிலிருந்து அகற்றிவிடும் அரசின் போர்த்தந்திர உத்தியின் ஒரு பகுதியாகும்.
அலப்போவில் போராளிகள் வசமுள்ள கிழக்கு பகுதியிலிருந்து தப்பியோடும் ஆண்கள் மற்றும் சிறுவர்களை சிரியா அரசு படையினர் தடுப்பு காவலில் வைத்திருப்பது பற்றி மேலும் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியிலிருந்து தப்பிக்கும் பொதுமக்களை போராளிகள் சுடுவதாகவும் சில சமயங்களில் கொன்றுவிடுவதாகவும் ஐநாவின் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. போராளி குழுக்கள் வசமிருந்த சுமார் பாதி பகுதியை அரசப்படைகள் கைப்பற்றியுள்ள நிலையில் இதுவரை சுமார் 31,500 பேர் கிழக்கு அலப்போவிலிருந்து தப்பியோடியுள்ளதாக ஐநாவின் தொண்டு நிறுவனம் கணித்துள்ளது. அலப்போவில் முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கும் பகுதிகளில் மனிதாபிமான பாதைகளை திறக்க ரஷ்யா பரிந்துரைத்துள்ள திட்டம் குறித்து விவாதிக்கப்படும் என்று ஐநா தெரிவித்துள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
2வது நாளாக லிபியாவின் தலைநகரான ட்ரிபோலியில் ஆயுதக்குழுக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு வருகின்றன. தலைநகரின் தென்கிழக்கில் உள்ள பல மாவட்டங்களில் இந்த மோதல்கள் தொடர்கின்றன. பொதுமக்கள் உள்பட குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இது 20-க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் பிபிசியிடம் தெரிவித்தன. கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெறும் மோசமான சண்டையான இந்த மோதல்கள் தோன்றுகின்றன. அந்நகரத்தில் செயல்படும் மிகப்பெரிய அதிகளவு ஆயுதங்கள் வைத்திருக்கும் ஆயுதப்படை உள்பட 2 ஆயுதப்படைகளின் கூட்டணிக்குள் இந்த சண்டை ஏற்பட்டிருக்கிறது.
விபத்து நேரிடும்போது முறையாக செயல்படுவதை தடுக்கின்ற வகையில் முன் இருக்கைகளின் பெல்ட்களில் கோளாறு இருப்பதால் அமெரிக்காவின் ஃபோர்டு கார் நிறுவனம் ஏறக்குறைய 6.5 லட்சம் வாகனங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக விபத்து ஒன்றில் 2 பேர் காயமடைந்திருப்பது குறித்த தகவல் வந்துள்ளதாக ஃபோர்டு நிறுவனம் கூறியிருக்கிறது. இந்த பிரச்சினைக்குரிய கார்களில் பெரும்பாலானவை அமெரிக்காவிலும் கனடாவிலும் மெக்சிகோவிலும் விற்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினையுடைய வாகனங்களில் பெல்ட்களை விரைப்பாக வைத்திருக்கும் தொழில்நுட்பம் சூடாவதால் வயர்களை துண்டிக்கும் ஆபத்து உள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சீனாவில் உள்ள லோட்டை என்ற தென்கொரிய நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஒரு விரிவான விசாரணை அந்நாட்டு அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். தென்கொரிய அரசாங்கத்துடன் அந்த நிறுவனம் மேற்கொண்ட நிலம் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை தொடர்ந்து சில வாரங்களில் இந்த விசாரணையானது தொடங்கியுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க ஏவுகணை தடுப்பு அமைப்பு முறை ஒன்றை தென்கொரிய மண்ணில் நிறுவ அனுமதிக்கிறது. இந்த விசாரணையானது சீனாவில் உள்ள டஜன் கணக்கான லோட்டே பொல்பொருள் அங்காடிகளில் ஒரே நேரத்தில் வரி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆய்வு குறித்த சோதனைகளும் அடங்கும்.
ஃபார்முலா 1 கார் பந்தயத்திலிருந்து தான் ஓய்வு பெறப்போவதாக ஜெர்மன் கார் பந்தய வீரரான நிக்கோ ரோஸ்பெர்க் அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மெர்சிடிஸ் அணிக்கு எதிரான தன்னுடைய முதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று சில தினங்கள் கழித்து அவருடைய இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தன்னுடைய குடும்பத்துக்காக அதிக நேரத்தை செலவிட விரும்புவதாக ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரோஸ்பெர்க் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.